காலநிலை கடினமாக இருந்தாலும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இது கிறிஸ்துமஸ் காலம் அல்லவா? நாளும் வந்தாயிட்டது. நட்சத்திரமும் வந்தாயிட்டு, மரம், வெளிச்சம், லைட், அலங்காரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் இரண்டார். இது கிறிஸ்துமஸ். இயேசு இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்த இந்த நாட்களை உலகமே கொண்டாடுகிறது. ஆனால் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் தேவனுக்கு முன்பாக முக்கியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், உலகத்தில் அதிக உன்பால் அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் டேன்னு சொல்கிறார். காரணம், கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹாலிடே கொடுக்கிறபடியால் நன்றாய் குடித்து குடிகடி குடித்து வாகனங்களை கண்மண் தெரியாமல் ஓட்டி இதனால் ஏராளம் விபத்துகள். அவர்களை பொறுத்தவரை இயேசு பிறந்தது நன்றாய் குடிப்பதற்காக. எப்படியெல்லாமோ ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறார். பட் தேவனுடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக்கி நாம் எப்படி கர்த்தருடைய பிறந்த நாளை கிறிஸ்துவின் உறுப்பை நாம் கொண்டாடு? ஹவு வி செலிப்ரேட் த கிறிஸ்மஸ் தட்ஸ் த திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆஸ். இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லோரும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து மத்தேயு எழுதின சுவிசேஷம், த புக் ஆஃப் மத்தேயு, இரண்டாம் அதிகாரம், ஏழாவது வசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை நாம் வாசிக்கிறோம்.
அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் புள்ளியை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். When they saw the star, they were overjoyed என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று இந்த பத்தாம் வசனம் சொல்றது. இதனாலே இது கிறிஸ்துமஸ் பீரியடாக இருக்கிறபடியால் அந்த நட்சத்திரம் என்கின்ற தலைப்பில் நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரம் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்றது. என்னை கவனிங்க, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே தேவன் பல பாத்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறார். பலர் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே சம்பந்தப்படுகிறார். ஆனாலும் என்னை கவர்ந்த ஒரு பாத்திரம் இந்த நட்சத்திரமா? ஏனென்றால் இது ஜீவன் இல்லாத உயிரற்றது. ஜீவன் இல்லாத ஒரு நட்சத்திரம் கூட ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே பயன்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஆண்டவர் தேவன் பிதாவானவர் தன்னுடைய குமாரன் இந்த பூமியிலே பிறக்க செய்த போது அதில் ஒரு நட்சத்திரத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார், பாவித்திருக்கிறார். என கருமானவர்களே, இப்படியாய் நான் சிந்திக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய திட்டத்திலே தான் விருப்பின எல்லாரையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். பல ஏற்பாட்டுகளை நாம் பார்க்கும் போது கழுதையை கூட கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் கழுதையை கூட தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்தி மதிகட்ட தீர்க்கதரிசியின் மதி இனத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பிழையாம் என்கின்ற தீர்க்கதரிசியின் சரித்திரத்திலே நாம் அதை படிக்கிறோம். இன்னும் ஒரு புரோபெட் வழிதப்பி போன போது மீனையும் ஆண்டவர் பயன்படுத்தி திசை மாறி போன தீர்க்கதரிசியை வழியிலே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மீனையும் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு நட்சத்திரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு காரியம் என்னவென்றால், நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒரு மீனை தேவன் பயன்படுத்த முடியுமா இருந்தா, ஒரு கழுதையை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா இருந்தா, ஒரு நட்சத்திரத்தை தேவன் பாவிக்க முடியுமா இருந்தா, ஏன் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவ ஆவியின் அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் வல்லத்தலையும் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை ஏன் தேவனுடைய திட்டத்திலே பயன்படுத்த முடியாது, பாவிக்க முடியாது? கழுதைக்காக இயேசு மரிக்கவில்லை, மீனுக்காகவும் ஆண்டவர் மரிக்கவில்லை, நட்சத்திரத்தை தேடியும் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. உன்னையும் என்னையும் தேடித்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து அடிமையின் கோலமேற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின போது ஒரு நட்சத்திரத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்ட மூன்று முக்கியமான காரியம், நாம் கவனிக்க வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் மட்டுமல்ல கை கொள்ள வேண்டியதுமான மூன்று முக்கியமான காரியங்களை இவர்கள் முன்பாக வைத்து சுருக்கமாக இந்த நாளிலே நாம் ஆராதனை முடிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். ஏனென்றால் காலநிலை அப்படி இருக்கிறபடி நட்சத்திரம் என்று சொல்லும்போது பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். இந்த பூமியிலும் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் உண்டு. There are so many stars in this world. சினிமாவில் பிரகாசிக்கிறவர்களை நட்சத்திரம் என்று அழைக்கிறார். நடிப்பிலே சிறந்து விளங்குகிறவர்களை நட்சத்திரம் என்று அழைக்கிறார். டிவியிலே டிவி புரோகிராம் செய்கிறவர்களை டிவி ஸ்டார் என்று அழைக்கிறார். கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்போர்ட்ஸிலே சிறந்து விளங்குகிறவர்களை நட்சத்திரம் என்று ஸ்டார் என்று அழைக்கிறார். பல நட்சத்திரங்கள் பல ஸ்டார் இந்த உலகத்திலே இருந்தாலும் அவைகள் ஒரு காலத்திலே மங்கி மறைந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை தேடுவது, என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்று உன்னையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். அதை மனதில் வைத்து அப்படிப்பட்ட நினைவை, எண்ணத்தை, வாரத்தை, நோக்கத்தை என் மனதில் ஆதாரமாக வைத்து நான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இப்படியான ஒரு செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்தருக்குள்ளே நான் வாசிக்கிறேன். உயிரற்றதாக இருந்தாலும் ஜீவன் இல்லாததாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய திட்டத்திலே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றின இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் உண்டு என்பது உண்மையிலும் உண்மை. சோ இந்த நட்சத்திரங்களை குறித்து நாம் பார்க்கும் போது எனிசிஸ் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று சொல்லியும் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க கடவது என்று சொல்லியும் ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினாராம். God made the stars. தேவன் நட்சத்திரங்களை படைப்பிலே உண்டாக்கினார். ஆனாலும் இதை குறித்து இன்னும் ஒரு வெளிப்பாட்டை யோபு பக்தன் நமக்கு தருகிறார். இந்த பூமி பூமி பிசாசின் விழுகையினாலே சீர்கட்டு போயிருந்தது. சீர்கட்டு போயிருந்த உலகத்தை சீரமைக்கும் போது இங்கே சொல்லப்பட்ட காரியம் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் யோபு பக்தன் இந்த பூமியை தேவன் அஸ்திவாரப்படுத்தின போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். படிங்க யோபு 38 அதிகாரம், சீக்கிரம் வாருங்க. யோபு 38 அதிகாரம் 7 வசனம் நினைக்கிறேன், படிங்க. 6-7 யோபு 38:6-7.
அதன் ஆதாரங்கள் எரிமேல் போடப்பட்டது. அதை கோடிக்கல்ல வைத்தவர்
கோடிக்கல் அதாவது கோனஸ்டோன் அதாவது மூளைக்கல். நல்லா கவனிங்க, தேவன் இந்த பூமிக்கு ஒரு கோனஸ்டோன் வைத்திருக்கிறார். ஹூ கேன் ஃபைண்ட் அவுட் தட்? இந்த பூமிக்கு தேவன் அஸ்திவாரம் விட்டாரா, மூளைக்கல் வைத்திருக்கிறார். ஆனா மனிதன் அதை கண்டுபிடிங்க. அப்படி அவர் செய்த போது என்ன நடந்ததா வாசிங்க.
அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள்
ஏகமாய் பாடி
தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே.
எப்படி இருக்கு? ஆண்டவர் இந்த பூமிக்கு மூளை கோண ஸ்டோனை வைத்த போது விடிய காலத்து நட்சத்திரம் எல்லாம் ஏகமாக பாடி இருக்குது. Do you believe it? Is it possible, sir? Yes. Nothing impossible with God. தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது அதற்கு மூளைக்கல்லை நாட்டின போது நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி தேவ புத்திரெல்லாம் கம்பீரித்தார்கள் என்று யோப பக்தன் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவை இப்படியாய் ஆண்டவர் ஆதியிலேயே நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரர் சொல்கிறாரு 147 சங்கீதம் 4 வசனத்தில் 147:4 படிக்கிறோமா? 147:4 சீக்கிரம் வாரீங்களா? 147:4 படிங்க சங்கீதம்.
அவர் நட்சத்திரங்களின்
இலக்கங்கள் எல்லாம்
அவர்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
எப்படி இருக்கு? ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினது மட்டுமல்ல, அதை பூமியின் மேலே பிரகாசிக்கிறதுக்கு அந்தரத்திலே வைத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு காரியம் இங்கே சங்கீதக்காரர் நமக்கு சொல்லி தர்றாரு. அவர் நட்சத்திரங்களை எல்லாம் இலக்க திட்டமாய் பேசொல்லி அழைக்கிறாரு. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்லையா? நட்சத்திரங்களையெல்லாம் பேசொல்லி அழைக்கிற சர்வ வல்லமுள்ள ஒரு தேவாதி தேவனைத்தான் நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம் என்பதை அடிப்படையாக நம்ம மறக்க கூடாது. பாருங்க, என்ன கவனிங்க, விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அறிவு பெருகி போனாலும் இன்று வரைக்கும் பால்வெளியிலே இருக்கிற மில்க்வேயில இருக்கிற நட்சத்திரங்களை விஞ்ஞானத்தினாலே இன்னும் கணக்கிட முடியவில்லையா? நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, அறிவு படைத்தவர்களுக்கும் புத்தி உள்ளவர்கள் படிக்கிறீங்க எல்லாரும் சரி. இன்றைக்கு விஞ்ஞானம் பெருகினாலும் அறிவு பெருகி போனாலும் இன்றைக்கு பால்வெளியில இருக்கிற அதாவது அண்டவெளியில இருக்கிற நட்சத்திரங்களை இன்னும் விஞ்ஞானத்தினாலே எண்ண முடியல, என்னவும் முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள், முடியாது. அவ்வளவு எண்ணு கணக்கட்ட நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கி சிருஷ்டித்து அண்ட வழியிலும் வைத்திருக்கிறார். எதற்கு ஆண்டவர் நட்சத்திரங்களை படைத்தார் என்றால், காலங்களை மனுஷன் கணிப்பதற்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இதை குறித்து யோசித்த போது இன்றைய காலை நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். என்ன தெரியுமா? நட்சத்திரங்கள் கால குறிப்புக்கு உதவுகிறது. கடிகாரத்தை மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அவன் அதிகாலை எப்பொழுது வருதுன்னு சொல்லி அதிகாலையிலே காணப்படுகிற நட்சத்திரத்தை அந்த அதனால்தான் விடிவெள்ளி என்றதுக்கு பேர் வந்தது. அந்த காலத்திலே ஜனங்கள் மணிக்கூடை கண்டுபிடிக்கிறது முதல் அந்த அந்த மோர்னிங் ஸ்டார் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை வைத்து தான் அவர்கள் நேரத்தை கணக்கிட்டார்களாம். சோ இதையெல்லாம் நான் யோசித்த போது இன்னைக்கு தமிழ்ல நம்முடைய நாட்களை நாம எப்படி போடுறோம்? நல்லா கவனிங்க, தமிழ்ல ஒரு வாரத்துல 7 நாள் எப்படி என்னென்ன பேர் வைக்கிறோம் தெரியுமா? ஞாயிறு. ஞாயிறுன்றா என்ன? சூரியன். திங்கள் வெப்படி இருக்கிற சூரிய குடும்பம். திங்கள் சந்திரன். செவ்வாய் கிரகம். புதன் ஒரு கிரகம் பால்வடிவு. வியாழன் ஒரு கிரகம். வெள்ளி வெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லாம வெள்ளி கிழமை வச்சுட்டேன். சொல்ல போனா நட்சத்திரம் தான், அதான் வெள்ளி கிழமை வந்து ஃப்ரைடே. சனி கோள்களிலே மிக அழகான கோள் என்று சொல்லப்படுகிற சனி. அப்ப 7 நாளும் இந்த காலங்கள் எங்கிருந்து வருது பாருங்க, இந்த நட்சத்திரங்களில் இருந்து வருது பாருங்க. அப்ப ஆண்டவர் நாட்களை கணக்கெடுப்பதற்காக காலங்களை நேரங்களை கணக்கெடுப்பதற்காக அந்தரத்திலே அண்டவெளியிலே பால்வெளியிலே ஏராளமான எண்ணுக்கணக்கட்ட நட்சத்திரங்களை படைத்து உருவாக்கி அதை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்லணும், இந்த நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு காரியம், இதெல்லாம் வேதத்திலிருந்து நாம் படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்ல தெரியுமா, இன்னும் ஒரு காரியம் இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதா 13 யூதா நிருபம் 13 வசனத்தில் யூதாவும் இந்த நட்சத்திரங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்கிற படி. யூதா நிருபம் 13
தங்கள் அவமானங்களை நுரதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள்.
அது நல்லா கவனிங்க, மார்க்கம் தப்பின
என்ன
நட்சத்திரங்கள் அப்படி இருக்கா உங்களோட பைபிள்ல? ஹலோ பாருங்க, அப்படி இருக்கா? மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள், அதாவது தங்கள் பாதையை தவறவிட்ட நட்சத்திரங்கள், தங்கள் வழியை விட்டுவிட்ட நட்சத்திரங்கள், மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களால் அந்த நட்சத்திரங்களுக்கு மட்டுமில்ல வேறே நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பு அல்ல விளைவு. ஒரு நட்சத்திரம் மார்க்கம் தப்பும் போது அதற்கு மட்டுமில்ல மற்ற நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பு உண்டு. இப்ப இதை பார்க்கும் போதுதான் எனக்குள்ள எனக்கு கண்டுபிடிச்சது தெரியுமா, இந்த நட்சத்திரங்களும் இந்த அண்டவழியில பால்வழியில இருக்கிற நட்சத்திரங்களையும் அவைகள் மூவ் பண்றதுக்கு ஒரு ஒரு பாதையை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். அப்ப நான் யோசித்தேன், இவைகளை வைத்துதான் மனுஷனும் இன்னைக்கு ஏவேச பாருங்க, பிளேன் ஆகாய விமானங்கள் எல்லாம் கண்டபடி பறக்கல. அந்த ஆகாய விமானங்களும் இன்றைக்கு இருக்கிற பறக்கிற ஒவ்வொரு ஆகாய விமானமும் அந்த ஒவ்வொரு வழி இருக்குது கையில, அவர்கள் அந்த கம்ப்யூட்டர்ல ஒவ்வொரு பாதை இருக்குது, ஒவ்வொரு வழி இருக்குது, அந்த பாதையில அந்த வழியிலே தான் அவர்கள் பறந்து கட்டுப்பாடு கண்ட்ரோல் ரூமிலே கண்டெக்ட் பண்ணி ஆகாயத்திலே பறக்கிறார்கள். அந்த வழியை விட்டு விமானம் தவறுமாக இருந்தால் அந்த விமானத்துக்கு மட்டுமில்ல மற்ற விமானங்களுக்கும் அதனால ஆபத்து உண்டு. யூதா நமக்கு என்ன சொல்றாரு, மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள், அப்படிப்பட்ட நட்சத்திரங்களால் மற்ற நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பு உண்டு என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, இதை குறித்து சொல்லிட்டு போகலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது நட்சத்திரம் குறித்து. ஆனால் நாம் பார்க்கிற நட்சத்திரம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே காணப்படுகிற நட்சத்திரம் குறித்து, நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அண்டவெளியில எத்தனையோ நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் முக்கியத்துவமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே சம்பந்தப்படுறபடியால் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரம்ங்கிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான 3 குறிப்புகளை இந்த மாலை வேளையிலே நாம் பார்த்து சீக்கிரமாய் நாம் முடித்து நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டுமே. ஸ்தோத்திரம் போட்டு ரைட். இப்ப திரும்ப படிக்க மத்தேயு 2:10 சீக்கிரம் படிக்க மத்தேயு 2:10.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
ரைட், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எப்பொழுது? சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது. ரைட, இந்த சாஸ்திரிகளை குறித்தும் ஒரு குறிப்பு நான் இங்கே குறிப்பிடுறது நல்லது. இன்னைக்கு அந்த வேதத்தை நீங்க வாசித்து அந்த பகுதியை வாசித்து பார்த்தால் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் சொல்லப்படும். இதை குறித்து பல வேத வியாக்கியானர்கள் பல தேசங்களை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த சாஸ்திரிகள் ஈரானிலிருந்து வந்திருக்கணும், ஈரானிலிருந்து வந்திருக்கணும். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்திருக்கார். ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள். அவர்கள் அந்த நெடிய பயணத்தை, ஏன் அந்த கொடிய பயணத்தை அவர்கள் நட்சத்திரம் டைரக்ட் பண்ண வந்திருக்கார். இவரை கவனி, இந்த நட்சத்திரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3 முக்கியமான காரியம். நம்பர் 1, what we can learn from this star. If you want to be a star, listen what I am going to say. However, God is willing that you might be a star for Christ. இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த நட்சத்திரம் என்ன செய்தது? என்ன செய்தது? இந்த நட்சத்திரம் பிரகாசித்தது. Look at this star. இது இந்த இந்த பிரகாசத்தை இழந்துட்டா அதுக்கு மகிமை. ஒன்னு குறைந்த 15 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நட்சத்திரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உள்ளது. அவர்களை குறித்து நாம் இப்போ கவனிக்க, முதலாவது நட்சத்திரம் என்ன செய்யுமா? பிரகாசிக்கும். நான் சொல்ற கேளுங்க, நட்சத்திரம் தன் பிரகாசத்தை இழந்து விட்டால் அதை நட்சத்திரம் என்று அழைக்கிறதுக்கு தகுதி அல்ல. ஏன் நட்சத்திரத்தை ஏன் ஆண்டவர் வைத்தார் அந்தரங்கத்திலே, அந்தரத்திலே அது பிரகாசிப்பதற்காக. ஆகவே நட்சத்திரம் என்று சொன்னால் அது உயரத்திலே இருக்குது. ஆகவேதான் ஸ்டார் என்று அழைக்கிறார்கள், நட்சத்திரம் என்று அழைக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கும் அது உயரத்திலே இருக்கிறது. உயரத்திலே இருந்து என்ன செய்யறதாம்? அது பிரகாசிக்கிறது, தன் வேலையை தன் செய்கிறது. ஆகவே ஒரு நட்சத்திரத்திலிருந்து, இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான முதலாவது பாடம் என்னவென்றால், ஒரு நட்சத்திரம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நான் அப்போ சொன்னேன், இந்த உலகத்திலே பலர் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் கொஞ்ச நாளிலே அவர்களுடைய பிரகாசம் எல்லாம் மங்கி மடிந்து இருக்கிற இடம் தெரியாம போகுது. ஆனா நீ நானும் அப்படி இருக்க கூடாது சொல்ற கவனி. ஆகவே ஒரு நட்சத்திரம் என்றால் முதலாவது அது பிரகாசிக்க வேண்டும். ரைட். இப்பொழுது உங்களுடைய வேதத்தை பாருங்க, யோவான் 5:35 படிங்க. யோவான் 5:35 என்ன சொல்றது பாரு. அங்கே ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சுட்டி காட்டுறார். அவரை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை அதிலே இருக்கிறது. 5:35 யோவான் படி.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதா இருந்தீர்கள்.
ரைட். யார் அது? நபர் யார் அந்த நபர்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொன்ன அருமையான சாட்சி, அற்புதமான சாட்சி என்னவென்றால், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். ஒரு விளக்கு பிரகாசிக்கணும், அது பிரகாசிக்கிறது எரியதாக இருக்கு. இன்றைக்கு சிலர் எரியாம பிரகாசிக்க ட்ரை பண்றான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் சொல்லி இயேசு கிறிஸ்து யோவானுடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறாரே. எனக்கறிமானவர்களே, இங்க உட்கார்ந்திருக்கிற என்னையும் உன்னையும் வைத்து இந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு கேள்வி நான் கேட்கட்டுமே. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி என்னையும் உன்னையும் குறித்து சொல்ல முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் என்ற ஊழியத்தை வைத்து ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் சொல்லு. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம் அநேகரை கவர்ந்தது. வெளிச்சம் பீப்புளை கவரும் பாருங்க. ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 12-13 வருடங்களுக்கு முதல் நான் நம்புறேன், ஒரு நாள் இரவு, லேட் இன் த நைட், நான் நினைக்கிறேன் ஒரு 2 or 3 இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனைக்காக நான் இருந்து இரவாக இருந்து பொறுப்பு பண்ணி கொடுங்க. அது ஒரு சமர் காலமாக இருந்தபடியால் நான் அந்த பல்கன் பக்கத்தில் இருந்த கதவை திறந்து வச்சிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பார்த்தா அங்க தொங்கிக் கொண்டிருந்த அந்த லைட் இருக்குது பாருங்க, உள்ளுக்கு எரிஞ்சு கொண்டிருக்க லைட்ட சுத்தி சில பூச்சிகள் வந்து சுர்ன்னு சுத்த தோணி. என் கவனம் அங்க திரும்ப நான் யோசித்த பாருங்க, எங்கேயோ இருந்த பூச்சிகள், அதுக்கு படிப்பும் இல்லை, அறிவும் இல்லை, தெளிவும் இல்லை. எங்கேயோ இருந்த பூச்சி டைரக்டாக பறந்து வருது. எங்க? அந்த லைட் தேடி. வந்ததும் போதாமல் அதை சுத்தி சுத்தியே பறந்து தெரிந்தா பாருங்க. காரணம் என்ன? அந்த பிரகாசத்திலே எங்கேயோ இருந்த பூச்சிகள், எங்கேயோ இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த, எங்கேயோ இருட்டிலே இருந்து கொண்டிருந்த பூச்சிகள் உள்ளே வந்து அந்த வெளிச்சத்தை சுத்தி 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 சுழண்டு கொண்டிருக்குது பாருங்க. சி, வெளிச்சம் கவருது பாருங்க. அட்ரிக்ஷன்.
யோவானுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு சவாலாக இருந்தது. அநேகருக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சவாலாக இருந்தது. ஆகவே அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் ஆண்டவருக்குள்ளே ஒரு களி நிறைந்ததாக இருந்தபடியால், தேவனுக்கு மகிமையும் பிரியமாக இருந்தபடியால், ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு. கருமானவர்களே, நமக்கும் ஒரு வாழ்வு உண்டு, நமக்கும் ஒரு வாழ்வு உண்டு. நாமும் தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை தேவனுடைய பணியை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்னையும் உன்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? சிந்திச்சுப்பார். என்ன கவனி, இப்ப இந்த யோவான் ஸ்நானகரை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னென்று பார்த்தால், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அடுக்க எடுக்க இது காலமும் தேரவும் இல்லை. ஆனாலும் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இதில் இருக்குது தேவை. ஏனென்றால் ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னு சொன்னா, நம்பர் ஒன் யோவான் ஸ்நானகரோட வாழ்க்கையில அவன் எப்போதும் ஐ லைக் தட், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. என்ன தெரியுமா, யோவான் ஸ்நானகர் எப்போதும் ஜனங்களை ஆண்டவர் இயேசுவின் பக்கமாகவே திருப்பான். தன்னை பின்பற்றினவர்களை இயேசுன்னு வெளிப்படல, தன்னுடைய சீடர்களை இயேசு நடந்து போறதை கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்சன், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன போது, யோவான் சீடர் எல்லாம் அவனை விட்டுட்டு இயேசுக்கு தானே போறாங்க. அவருடைய வாழ்விலும் அவருடைய ஊழியத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் கண்டுகொள்ள வேண்டியதுமான மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அவன் எப்பொழுதும் ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்புறவனாக இருக்கான். திருப்ப என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னுடைய ஊழியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் எந்த வாழ்க்கையா இருந்தாலும், நாம் எப்பொழுதும் மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பாவிட்டால், நாம் எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாகவோ விளக்குகளாகவோ தேவ பார்வையில் இருக்க முடியாது. ஒருவேளை மற்றவர்கள் நம்மளை புகழலாம், மற்றவர்கள் நம்மை பாராட்டலாம், கட்டவுட்டுகள் வரலாம், வெளியில பல படங்கள் வரலாம், போஸ்டுகள் வரலாம், பட்டங்கள் வரலாம், ஏராளங்கள் வரலாம்னா அதுகளை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையினால நம்முடைய ஊழியத்தினாலே கிறிஸ்துவின் பக்கமாக ஜனங்களை திருப்பாவிட்டால், நாம் மிகப்பெரிய ஒரு தவறை தாராளமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், என்னையும் சேர்த்துதான். நாம் என்ன செய்யறோம், அவன் இருந்து பிரகாசிக்கிற விளக்காரன் தான், நட்சத்திரம் பிரகாசிக்கணுமே. இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அணைந்து போய் கிடக்கிறதா, நூந்து போய் கிடக்கிறதா? காரணம் என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாச பேசுகிறோம், சோ அண்ட் சோ. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய என்னுடைய வாழ்வு ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல அல்லது யோவான் ஸ்நானகம் போல தேவ பார்வையில் இருக்கிறதா? பீப்புள், நாம் எப்பொழுதும் ஆண்டவரின் பக்கமாக, இயேசுவின் பக்கமாக ஜனங்களை திருப்புறவர்களாக இருக்கணும் என்றால், நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வார்த்தைகளையும் ஆராய்ந்து புடமிட்டு பார்க்கிற ஒரு தேவாதி தேவனை நீயும் நானும் ஆராதிக்கிறோம் என்பதை மறக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அவர் எப்பொழுதும் ஜனங்களை இயேசு பக்கமாக திருப்பான். என கருமானவர்களே, நம் பக்கமாக ஜனங்களை நாம் திருப்பக்கூடாது. நமக்கு திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், பலம் இருக்கலாம், வட்டவர் எனித்தி, அவைகளால் நமக்கு நாம் சீசர்கள் சம்பாதித்திடக்கூடாது. நம் பக்கமாக ஜனங்களை நாம் திருப்பக்கூடாது. அப்படி நாம் செய்தால், ஓகே, நாம் செய்தாலும் தேவ பார்வையில நாம் பிரகாசிக்க முடியாது. நமக்கு நாம பிரகாசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை மனிதர்கள் பாராட்டலாம், புகழலாம், ஆனா தேவ பார்வையிலோ. யோவான் சார்ந்தனுடைய ஊழியத்தில் ஊழியம் மனுஷர்களுக்குள்ள பெரிய கவர்ச்சியா இருக்குல்ல. ஏன் தெரியுமா? அவருடைய ஊழியமும் அவருடைய செய்தியும் அவருடைய பேச்சும் அப்படிதான். யார் யோசித்து பார்த்தேன், அவன் கற்பம் தரித்தது வித்தியாசம், அவனுடைய பிறப்பு வித்தியாசம், அவனுடைய உடுப்பு வித்தியாசம், அவனுடைய உணவு வித்தியாசம், அவனுடைய ஊழியம் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம்தான். ஆனால் அவன் ஒரு விசித்திரமான மனிதனே அல்ல. எல்லாமே வித்தியாசம் தான். அவனுடைய ஊழியம் என்ன, அவனுடைய பிரசங்கம் என்ன? விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்பொழுதே கோடரியானது மரத்து கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தராதிருங்கள், இந்த கல்லுகளினாலே தேவன் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லும் போது, இப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு அங்கே யூதர்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களிலே பெரிய வரவேற்பு இல்லை, பெரிய வரவேற்பு இல்லை, பெரிய வரவேற்பு இல்லை, கவர்ச்சியா இல்லை. ஏனென்றால் அவன் எப்பொழுதும் ஜனங்களை இயேசு பக்கம் திரும்ப, ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை சுட்டிக்காட்டினான், மனம் திரும்புதலுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தினான், இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை காட்டினான். ஆகவே ஜனங்கள் பெருசாக அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்கள், தேவனை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள், அதற்கு அடிப்படையாக அவனால ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் பிரகாசிக்கிற விளக்கா? அவர் எப்பொழுதும் ஜனங்களை கிறிஸ்துவ பக்கம் திரும்பும். மட்டுமல்ல, இந்த ஜோபாரத்திற்கு கற்றுக்கொள்ளுற இன்னும் ஒரு முக்கியமான காரியம் சொல்லட்டுமா? யோவான் ஸ்நானகன் அவர் தனக்காக வாழவே இல்லை, தனக்காக வாழல. எடுத்து வாசிச்சு பாருங்க, கூட வேதத்தை ஒரு பைபிள் வாசிச்சு பாரு, அவருடைய வாழ்க்கையை பாரு, அவர் எதுக்காக வாழ்ந்திருக்க? தனக்காக வாழ்ந்திருக்க. தன்னை அழைத்த தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்த, ஆகவே அவன் எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருந்த. இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்காக வாழறோம்? அப்பா, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை நாம் கேட்கிறோம், பாரிப்படுறோம், எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை சொல்லுறாங்க, கேட்கும்போது நமக்கு யோசனை. நாம் யாருக்காக ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் யாருக்காக வாழுகிறோம், ஏன் வாழுகிறோம், எப்படி வாழுகிறோம், எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்று நாம் சொல்ல முடியாது. எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொன்னால் நாம் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்க முடியாது. நாம் மார்க்கம் தப்பினும் நட்சத்திரங்களாக மாறிவிடும். யோவான் ஸ்நானகன் தனக்காக வாழவில்லை, தன்னை அழைத்த தேவனுக்காகவே அவன் வாழ்ந்தான், தன்னை அபிஷேகித்த தேவனுக்காக வாழ்ந்து ஈற்றில் தன் தலைவருக்காக தன் தலையை கொடுத்தான். பாரு, நாம் யாருக்காக வாழ இத்தனை ஆண்டு நீ வாழ்ந்துவாய், வாழ்ந்து விட்டாய், ஒருவேளை உனக்கு 30, 35, 40 வயசு இருக்கலாம், இதுவரை நீ யாருக்காக வாழ்ந்திருக்க? நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையினால் தேவனுக்கு என்ன மகிமை, தேவ ராஜ்யத்துக்கு என்ன நன்மை அல்லது என்ன நஷ்டம்? இவைகளை குறித்து நான் சொல்ல போன யோசிப்பேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, அவரே எனக்குள். இந்த உலகத்துக்கு மரித்து போனவன் உண்மையான கிறிஸ்துவ, இந்த உலகத்துக்கு செத்து போனவன் தான் உண்மையான கிறிஸ்துவனாக இருக்க முடியும். சொல்ல போனால் தனக்காகவே வாழுகிறவன் அவன் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்து, தன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பக்தி விருத்திக்காக, மற்றவருடைய பரிசுத்த வாழ்வுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்கிறதுக்காக வாழுகிற ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையிலே இறந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த வழியிலே, அந்த 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 வாழ்க்கையிலே அவன் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும், பல சவால்களை சந்திக்க வேண்டி வரும், பல பல நெருக்கங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆனால் எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனசுக்கு தேவனுடைய பலமும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய வடத்தில் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. யோவான்ஸ்தானனுக்கு எதிராக விரோதமாக பலர் எழும்பினர். ஒரு பெண் இருந்தா ஏரோதியா, அவருடைய வாழ்க்கை தவறானது, ஆலங்கோலம், அவருடைய பாவத்தை அவன் கண்டித்தபடியா அதை தன் மனதில் வைத்துக் கொண்டார். வன்மம், பழி வாங்குறோன், நேரத்தை பார்த்துட்டே இருந்தார், காலத்தை பார்த்துட்டே இருந்தார், எப்பொழுது இவனை பழி வாங்குறது, என் பாவத்தை கண்டித்த உணர்த்தின இவனை எப்படியாவது நான் பழி வாங்குவோம்னு சொல்லி காத்து இருந்தார். சமயம் வாய்த்தது. ஏனோ ஜென்ம நாள் வந்தது. அவருடைய மகள் சபை நடுவே வந்து டான்ஸ் ஆடினார், நடனம் பண்ணினார். ஏறோது உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தில் பாதியை கட்டால் உனக்கு தருவேன் என்று ஜனங்கள் மத்தியிலே ஆணையிட்டான். தாயிடம் ஓடினால் நான் என்னத்தை கேட்குவேன், எனக்கு இந்த ராஜ்யத்தின் பாதியும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, எனக்கு தேவை யோவானுடைய தலை. ஏனென்றால் என் பாவத்தை கண்டித்து உணர்த்தினவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது, இதுதான் எனக்கு சந்தர்ப்பம் என்று சொல்லி தன் மகளை ஏவிவிட்டு யோவானின் தலையை பரிசாக பெற்றான் சொல்வார். இப்படிப்பட்ட ஆவிகள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பல பொல்லாத ஆவிகள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தான் இருக்கிறது. ஆனாலும் என்ன, தேவனுடைய ராஜ்யம் வளராமல் போய்விட்டதோ? இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை தடை செய்ய எவராலும் முடியவில்லை, அதை தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும் முடியவில்லை. பாரு, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. யோவான் தனக்காக வாழ, நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ. உடைய அறிவு, உடைய ஆற்றல், உடைய பலம், உடைய சுகம், உனக்கு இருக்கிற வரமோ வல்லமையோ வட்டவர் இனித்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காள், மற்றவருடைய பரிசுத்த வாழ்வுக்காய், மற்றவருடைய ரட்சிப்புக்காய், மற்றவர்களை கிறிஸ்தவத்தை கொண்டுவதற்காய் நாம் பயன்படுத்துவோமா இருந்தால், பாவிப்போமாக இருந்தால், நாமும் யோவானை போல ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்போம் என்பதில் சந்தேகம். இன்னும் அநேக குறிப்புகளை நான் யோவான் ஸ்தானத்திலிருந்து சொல்ல முடியும், ஆனால் நமக்கு காலையில் சரியில்லாதபடியால் சீக்கிரமாக நாம் இன்றைக்கு ஆராதனை முடிப்போம். எனக்கு அறிமானவர்களே, நட்சத்திரம் பிரகாசிகள், நட்சத்திரம் பிரகாசிகள், நீயும் நானும் ஒரு பிரகாசிக்கிற வாழ்வு வாழ, மற்றவர்களை எப்பொழுது கிறிஸ்துவின் பக்கம் திருப்பவர்களாக இருக்கணும். மட்டுமல்ல, நமக்காக வாழாமல் கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து தேவர் ராஜ்யத்தின் பெருக்கத்துக்காக நாம் வாழணும். ஏனென்றால் காலம் போய்கிட்டே இருக்கு. இதோ 2010 முடியுது, இப்ப வந்தது போல இருக்கு, வருஷம் இப்பதான் வந்தது போல இருக்குது. அதுக்குள்ள பார்த்தா இப்ப திடீர்னு முடியும். இந்த மரம் இப்பதான் வச்சது போல இருந்து நட்சத்திரம் இப்ப, ஆனா திடீர்னு அடுத்த முறை வந்தது போல இருக்குப்பா. நாட்கள் வேகமாக கடந்து போகுதில்ல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையும் சோகமாக போயிடக்கூடாது. ஆகவே ஆண்டவருக்குள்ளே நாம் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்து, எல்லாருக்கும் தெரியும் எழும்பு பிரகாசி. இன்னொரு சொல்லப்படுது, உன் தூசியை தட்டிவிட்டு எழுந்திரு. நீ பிரகாசிக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையை தடை செய்கிற தூசிகளை நீ கண்டுபிடிக்கணும். தங்கச்சி, தம்பிமாறு, அண்டமாறு, அக்கா மாறு, God knows everything what is in your heart right now. உங்களுடைய உள்ளத்திலும் எந்த உள்ளத்திலும் இருக்கிறதை தேவன் அறிவார். அவை இன்றைக்கு நீ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டிய நீ பிரகாசம் இழந்து, வெளிச்சம் இழந்து, ஒளி இழந்து காணப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? நீ அனலுமின்றி குளிரும் என்று இருந்தால் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவது சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்கிறாரு. ஆகவே நீ பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் ஒளிகிழந்த நட்சத்திரத்தை போல ஏன் காணப்பட வேண்டும்? ஆகவே வேதவசனம் சொல்றது, உன் தூசியை தட்டிவிட்டு எழுந்திரு தம்பி தங்கச்சி அண்ணமாறு அக்கமாறு, நீ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரமாக மாறுவதற்கு உன்னை பிரகாசிக்காமல் தடை செய்கிற காரியங்கள் தான் என்ன என்பதை நீ கண்டுபிடி, கண்டுபிடி, அவைகளை விட்டு எழுந்திரு, அவைகளை உதறி தள்ளிவிடு. இயேசுவுக்காக பிரகாசிக்க போகிறாயா அல்லது உன் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக வாழ போறாயா? டிசைட் யுவர்செல்ஃப், திஸ் இஸ் தி டைம் டு டேக் எ டிசிஷன். ஏனென்றால் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, காலம் போய்கொண்டு, பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம். பல பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு ஒளிச்சு. யூ ஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யோவான் முதலாம் அதிகாரம் 9 வசனம் நினைக்கிறார், அங்கே இயேசு என்ன சொல்றார், உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுது. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அதுதான் அந்த மெய்யான ஒளி, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யோவான் ஸ்நானகன் மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறான் பாருங்க. அநேக சொல்லுவார்கள், நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், கடவுள் சொன்னா ஒரு ஒளி இருக்குன்னு தெரியும், அந்த ஒளி, அந்த ஒளிதான் மனுஷருக்கு வேணும் சொல்றது சில பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன். ஒரு விதத்தில் அது உண்மைதான், இறைவன் ஒளியாகத்தான் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு பேரும் இரு இல்லைன்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்றது. ஆனா ஒளி ஒளியாக இருந்து விட்டா அதனால நமக்கு என்ன பிரயோசனம்? அந்த ஒளி இந்த பூமிக்கு வரணும், அந்த ஒளி இந்த பூமிக்கு இறங்கி வரணும், அந்த ஒளி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். ஒளி இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதுக்காக தன்னைத்தானே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த அந்த பலியின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை நமக்காக தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பாவங்கள் அற கழுவப்பட்டு ஆண்டவருக்காய், நம்மை படைத்தவருக்காய், நம்மை சிருஷ்டித்தவருக்காய், நம்மை உருவாக்கினவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஒளியாக இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக உனக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அதன் மூலமாக உன்னையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கு. ஆகவேதான் ஏன் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற, அது வெளிச்சமாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும், அல்லது எபேசியில் சொல்லப்பட்டிருக்கபடி வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் இருள் நிறைந்ததாக, இருள் நிறைந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் எப்படி தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, எப்படி தேவ நாமம் மகிமைப்படுகிறது, எப்படி தேவ நோக்க நிறைவேறுறது, எப்படி நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக மாற முடியும்? நாட்கள் போகிறது, காலங்கள் போகிறது. We are coming and going. But we have no change in our life. வருகிறோம், ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோம். முடிவு என்ன? வாழ்க்கையில் என்ன மாற்றம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாத இந்த வார்த்தைகளா யோசிக்க, நீ எதற்காக வாழ்ற? பட் ஐ கோயிங் டு டூ, ஐ கோயிங் டு பி ஷைன் ஃபார் கிரைஸ்ட். நீ ஆண்டவர் இயேசுவுக்காக பிரகாசிக்க போறாயா அல்லது இரு நிறைந்த வாழ்க்கையை வாழப் போற? சாப்பிட்டு நட்சத்திரம் பிரகாசிக்கப்பார். இந்த நட்சத்திரம் செய்த ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி என்ன ஊழியம் செய்ய தெரியுமா? இந்த நட்சத்திரம் வழி தெரியாமல் இருந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. எங்க தெரியுமா? இந்த நட்சத்திரம் அந்த ஞானிகளை, அந்த சாஸ்திரிகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழிகாட்டியிருக்குவார், டைரக்ட் பண்ண. நட்சத்திரம் ஞானிகளை, சாஸ்திரிகளை கிறிஸ்துவிடத்திலே நடத்தியிருக்கிறது. சொல்ல போனால் இந்த நட்சத்திரம் இல்லாவிட்டால் அவர்கள் சாஸ்திரிகளாக இருந்திருந்தாலும் இயேசுவை கண்டிருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இவர்கள் ஞானிகளாக இருந்தபடியால் தான் அவர்களுடைய அறிவின்படி எங்கே போயிருக்காங்க தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எங்க போயிருக்காங்க தெரியுமா? அரண்மனைக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவின்படி ஒரு ராஜாவின் குமாரன் எங்கே பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பார். ஆகவே அவர்கள் சாஸ்திரிகள் ஆகிட்டு ஐஸ்டோலசஸ், அதாவது வான சாஸ்திரிகள், எங்கே போயிருக்காங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ராஜகுமாரன் அரண்மனையில் தான் பிறப்பான்னு சொல்லி எங்க ஏழோட அரண்மனைக்கு போய் கேட்டிருக்காங்க. போய் ஆடவை கேட்கிறாங்க, ஏழோட கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தது. இதை கேட்டது அவனுக்கு முகமெல்லாம் மாறி, ஹோ, என்னை விட ஒரு ராஜா பிறக்கிறதா? அந்த நேரத்தில் பிசாசு ஏறோட பயன்படுத்திட்ட, அதான் அவங்க சொல்லிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஏறோது பிசாசுக்கு அடையாளமாக இருக்கு. எப்படி தேவன் தன்னுடைய திட்டத்திலே, தன்னுடைய ஊழியத்திலே மனுஷர்களை பயன்படுத்துறாரோ, அதே போல பிசாசும் தன்னுடைய நோக்கத்துக்கு அவ்வப்போது தனக்கு ஏற்ற சில மனுஷர்களையும் பயன்படுத்துறார். அந்த பரிதாபம் இன்றைக்கும் சிலர் பிசாசின் கரங்களில் இருந்து பயன்படுகிறது பயங்கரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது ஏறோதும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுறது வேதத்தில். எனக்கு அருமானவர்களே, இயேசுவின் பிறப்பு ஏரோதுக்கு கலக்கம் பாருங்க. ஆனால் லூக்கா 2 அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? தேவதூதன் கொண்டு வந்த செய்தி என்ன? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி என்ன? இன்றைக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கார். அவை உலகம் எல்லாத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி ஏரோதுக்கு மாத்திரம் கலக்கத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அவன் கலங்கினது மட்டுமல்ல, அந்த கலக்கத்தினால் ஏற்பட்ட குழப்பம் என்ன தெரியுமா? பெத்லகேமிலும் அதை சுற்றிலும் இருக்கிற இடங்கள் இருக்க 2 உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் காலை இந்த நட்சத்திரம் செய்த 2 காரியம், சாஸ்திரிகளை, ஞானிகளை கிறிஸ்துவுக்கு நேராக டைரக்ட் பண்ணினது. கிறிஸ்துவை காட்டி கொடுத்த நட்சத்திரம், இயேசுவை அடையாளம் காட்டி கொடுத்த நட்சத்திரம். வாய்வேசா விட்டாலும் ஞானிகளுக்கு இயேசுவை, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை இந்த ஞானிகளுக்கு காட்டி கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிமையான ஊழியத்தை இந்த நட்சத்திரம் செய்திருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, வழி தெரியாமல் இருக்கிற, மார்க்கம் தெரியாமல் இருக்கிற மக்களை கிறிஸ்துவை நடத்துகிற நட்சத்திரங்களாக நாம் மாற வேண்டும். ஒரு உயிரில்லாத நட்சத்திரம், ஒரு ஜீவன் இல்லாத நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிறிஸ்துவை நடத்த முடியுமாக இருந்தார், ரட்சிப்பை பெற்று, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, தேவனை குறித்த அறிவை பெற்றிருக்கிற நீயும் நானும் ஏன் மற்றவர்களை கிறிஸ்துவை நடத்த முடியாது? Direct to the people towards Christ. இப்படி நாம் மற்றவர்களை கிறிஸ்துவை நடத்தினால் நாம் எப்படி இருப்போம் என்று தானியேல் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தர படி. தானியேல் புத்தகம் 12 3 வசனம் நினைக்கிறேன், தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும்,
என்ன
செய்வார்கள்? பிரகாசம். அப்படி இருக்கு அவங்களை பைபிள் பாருங்க, தானியேல் 12:3 தானே, ரைட். ஞானவான்கள், ஹூ இஸ் தி ஞான வைஸ் பீப்புள்? மற்றவர்களை நீதிக்குட்படுத்துறவர்கள் ஞானவான். கவனிங்க, உலகத்துல ஜனங்கள் ஞானவான்கள் கணித்துக் கொள்றாங்க. ஆனா வட்ட பைபிள் சைஸ் தேவனுக்கு முன்பாக ஞானவான்கள் யார் தெரியுமோ? ஹலோ, தேவனுக்கு முன்பாக ஞானவான்கள் என்ன யார் என்றால், அவன் படிப்பறிவு இல்லாவிட்டாலும், அவனுக்கு பெரிய பகுத்தறிவு இல்லாவிட்டாலும், அவன் பல்கலைக்கழகம் போகாவிட்டாலும், அவன் பட்டம் பெறாதவனாக இருந்தாலும், பலரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்திவிட்டால் அவன் தேவனுடைய பார்வையிலே ஞானவானாக காணப்படுகிறான் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஞானவான்கள் ஆகாயத்தில் உள்ள ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் நட்சத்திரங்களை போல. அப்படி இருக்க பைபிள் பாருங்க, அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள், அர்த்தம் என்ன? அநேகரை கிறிஸ்துவுக்குட்படுத்துபவர்கள், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துபவர்கள், மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துபவர்கள், மற்றவர்களை பாவத்திலிருந்து வெளிச்சத்துக்கு ரட்சிப்புக்கு நேராக மற்றவர்களை நாம் நடத்தும் போது நாம் என்னவாகிறோமாம்? எந்தெந்தைக்கும் உள்ள சதாகாலங்களும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதான் அப்போ சொன்னேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் பல நட்சத்திரங்கள் நான் அறிய தென்னிந்தியாவில் இருக்கிற பல சினிமா நட்சத்திரங்கள் தற்கொலை செய்து கொண்டதை நான் அறிவேன். என்னை விட ஒருவேளை நீங்கள் அதிகமாக இருந்திருப்பீர்கள். எனக்கு அறிமானவர்களே, புட்போல் ஸ்டார் தற்கொலை செய்ததையும் நாம் அறிவோம். கவனிங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஸ்டார், இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்களை பிரகாசத்தை இழந்து இருக்கிற இடமும் தெரியாமல் மறைந்து போறார்கள். ஆனால் நீ நானும் மற்றவர்களை நீதிக்குட்படுத்தும் போது, மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வரும்போது, மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது, மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வரும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நாம் நட்சத்திரங்களைப் போல எங்கெங்கும் உள்ள சதா காலங்களும் அன்எண்டிங் எவர் லாஸ்டிங் எப்பொழுதும் எவர் அண்ட் எவர் அண்ட் ஃபார் எவர் எங்கெங்கும் சதா காலமும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக. நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று நாம் மாத்திரம் இல்லாமல் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்கணுமே. என்னை சந்தித்த ரட்சகரை, எனக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவரை மற்றவர்களுக்கு நான் அறியாமல் எப்படித்தான் இருக்க முடியும்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தனும் சும்மா இருக்க மாட்டான் சத்தியத்தின்படி தேவனை சரிநாத்த நிற்கிற ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற எவனும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் யாரும் அவனை விடாது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆகவேதான் நகர நகரமாய் பட்டண பட்டணமாய் நாடு நாடாய் அலைகிறேன் திரிகிறேன் போகிறேன். ஏன் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு அறிமானவர்களே, பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார், இடத்தில் அன்பா இவைகளின் பார்க்க அன்பா இருக்கா? எஸ் லார்ட். அப்படியானால் என் ஊழியத்தை செய், என் ஆடுகளை மெய், என் ஊழியத்தை நிறைவேற்று சொல்லி ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இடத்தில் நீ உண்மையாய் அன்பு கூறாயா? உடைய ஆவி உன்னை சும்மா இருக்க விடாது. தேவ ஆவியை பெற்றிருக்காயா? தேவோட அனல் அக்னி உடைய பலிபீடத்தில் இருக்கிறதா? உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு பற்றி இருக்கிறதா? நீ சும்மா இருக்க மாட்டாய், சும்மா இருக்க மாட்டாய். எப்படியாவது அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், பாவிகளை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப வேண்டும். ஏனென்றால் யோவான் 10:10 இயேசுடா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராண்டு வேறென்றுக்கும் வரான், ஆனோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் சொல்லியிருக்காவது. இன்றைக்கு பிசாசு அநேகரை கொள்ளுகிறான், அழிக்கிறான், மற்றவருடைய சமாதானத்தை திருடுகிறான், குடும்பங்களை குலைக்கிறான், பல விதங்களிலும் மனுஷங்களை கெடுத்து அழிக்கிறதை நாம் கண்ணால பார்க்கிறோமே, காதால கேட்கிறோமே. இப்படிப்பட்ட காலத்திலே நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு பேசாம இருப்போமா இருந்தால் தேவனுடைய இருதயம் எவ்வளவாக துக்கப்படும் பாருங்க. நீயும் நானும் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை இன்னொருவர் நிறைவேற்ற முடியுமா? உன்னாலும் என்னாலும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மாக்கள் எங்கேயோ இருக்கிறார்களே. நான் சும்மா செயலட்டு போன ஒரு மனிதனை போல இருப்பனா இருந்தால் அவருடைய ரட்சிப்பு வேற மூலமாக வருமோ? ஒருவேளை இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுகிறாமல் இருந்தால் இந்த சாஸ்திரிகள் எப்படித்தான் இயேசுவண்டை வந்திருக்க முடியும்? அருமையானவர்களே, உன்னாலே டைரக்ட் பண்ண வேண்டிய பீப்பிள் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உன்னுடைய ஊழியத்துக்காய் யாரோ ஒருவர், யாரோ ஒருவரோ எத்தனை பேரோ காத்துக் கொண்டிருக்காங்க என்கின்ற செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்றேன். கருமானவர்களே, நீ ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்கணும். மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் நாமும் ஒரு வித மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள் என்பதை நான் அன்போடு சொல்லிக்கிறேன். என கருமானவர்களே, இந்த நட்சத்திரம் பிரகாசித்தது மட்டுமல்ல, அது சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை நடத்தினது. இன்றைக்கு நமக்கு பக்தி இருக்குது, குட், பரிசுத்தமா வாழ்றோம், இஸ் வெரி குட், ஜெபிக்கிறோம், குட், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்லது, வேதத்தை குறித்த அறிவு இருக்கு, நல்லது. முடிவு என்ன? முடிவு என்ன? நான் சாகும் போது என்னுடைய பக்தியும் என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய அறிவும் என்னோடு சாகிறது நல்லதா, அல்லது எனக்கு தேவன் தந்த பக்தியையும் பரிசுத்த வாழ்வையும் தேவனுக்கு தந்த அறிவையும் ஆற்றலையும் வைத்து பலரை நீதிக்குட்படுத்துறது நல்லதா? எது சார் சிந்தி? சிந்திக்கு தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு என்பார். உன்னுடைய அறிவு உன்னோடு சாகக்கூடாது, உன்னுடைய பரிசுத்த வாழ்வு உன்னோடு முடியக்கூடாது, உன்னுடைய அனல் உன்னோடு அட்டு போகக்கூடாது, உன்னுடைய துடிப்பு உன்னோடு அடங்கக்கூடாது. அது பலரை கிறிஸ்துவனை கொண்டு வர வேண்டும், அது பலருக்கு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவனை நடத்த வேண்டும். அந்த நட்சத்திரத்தை போல நீயும் நானும் ஜொலிக்க வேண்டுமாக இருந்தால் பாவத்திலே புரடுகிறவர்கள், கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறவர்கள், வழி தெரியாமல் இருக்கிறவர்கள், பற்பல பிரச்சனைக்குனால குழம்பி போயிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவை நாம் அறிவித்து கிறிஸ்துவண்டி அவர்களை கொண்டு வருவோமாக இருந்தால் நானும் நீயும் தேவனுடைய ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்க. தேவன் மாறமாட்டார், வாக்கு திட்டப்பட்டவர் ஒன்று. சிஸ்டர் பிரதர், எனக்கு பெருசா பேச விரும்பல, அற்புதம் இல்லை, பட் ஐ ஹாவ் எ பேர்ட் இன் மை ஹார்ட், டச் மை ஃபேஸ், திங்க் அபவுட் இட், சிந்தி, நீ நாளும் என்ன செய்யறோம், ஹவு வி ஸ்பெண்ட் அவர் டைம் அண்ட் லைஃப் அண்ட் எனர்ஜி, வாட் வி ஆர் கோயிங் டு டூ. நாளை நடப்பதை நாம் அறிய மாட்டோம், இதுதான் நாள். அப்ப இன்று எனப்படும் அளவும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு உழைச்சிருவோம், என் பலம் அவருக்காய் செலவழியட்டும். நமது அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமைகள், வரங்கள், வல்லமைகள், சோ அண்ட் சோ தேவனுக்காய் செலவழியட்டும். உன்னோடு சாகக்கூடாது, உன் அறிவும் ஆற்றலும் திறமை. Use your talent for the glory of God. Whatever you have, the life is a gift of God. Don't waste it, because the time is short. There for the kadasiya kedor kuripu mathra solli na mudigiren. அந்த பத்தாம் வசனம் பற்றி சொல்லுது, படிங்க தெரியும்,
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
இப்ப அதுக்காக நிக்கிறோம், ரைட், அதுக்காக நிக்கிறோம், சரிதா. மூன்றாவது குறிப்பு, இந்த நட்சத்திரத்தை நாம் கற்றுக்கொள்றது. இந்த நட்சத்திரம் என்ன செஞ்சிருக்கு பாருங்க, அரண்மனைக்கு கிட்ட வந்தபோது நட்சத்திரம் டிசப்பியர் ஆயிடுச்சு, நட்சத்திரத்தை காணே.
சாஸ்திரிகளுக்கு குழப்பம்,
நம்ம டைரக்ட் பண்ண நட்சத்திரத்தை காணல, ஏன்னா அவர் ரோங் பிளேஸுக்கு வந்தபோது நட்சத்திரம் மறைஞ்சிச்சு. நாம் தவறான காரியங்களுக்குள்ளே போகும் போது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளே போகும் போது தேவ வழி நடத்துதலை நாம் இழந்து விடுவோம். நல்லா வளைக்கும் தவறான காரியங்களுக்குள்ளே நாம் போகும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளே நாம் போகும்போது தேவனுடைய வழி நடத்துதலை இழந்துடும். சாஸ்திரிகள் எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. இப்ப நட்சத்திரத்தை காணல, இப்ப அங்க ஆளை காணல, இயேசுவை காணல, எங்க குழந்தைய காணல. தேவ சர்ப்ரைஸ், என்னது நட்சத்திர, ஐ மீன் அரண்மனையில யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஒரு வீடு பார்க்க முடிந்து போனா அங்க ஆளை காணல. சர்ப்ரைஸ் பாருங்க, திரும்ப அதே நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் திரும்ப இவர்கள் கண்டபோது இவர்களுக்கு என்ன உண்டாயிருந்தான், ஆனந்த சந்தோஷம். அப்படியானால் இவர்கள், இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் ஆனந்த சந்தோஷத்தை அளித்திருக்கிறது. இது நிதர்சனம். நான் இந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்ல வேண்டிய மூன்றாவது முக்கிய குறிப்பு என்னவென்றால், நாமும் ஒரு நட்சத்திரமாக இருக்கணுமாக இருந்தால் கவனிங்க, மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சகாயதாக இருக்க முயற்சி செய்யும். சொல்றது புரியுதா? இந்த நட்சத்திரத்தை நட்சத்திரம் பெரிய அவங்கள ஆனந்த சந்தோஷம். So if you want to be a star, நீயும் கிறிஸ்துவுக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கணுமா இருந்தால், மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க, மற்றவர்கள் நலமாக வாழ ஏதோ ஒருவத்தில் நீ அவங்களுக்கு உதவி செய்யணும் பார். இந்த பரந்த மனம், இந்த விசாலமான இருதயம் எல்லாருக்கும் இல்லையே, எல்லாருக்கும் இல்லையே. இந்த நவீன உலகம் எப்படிப்பட்டது? நான் வாழ்ந்தால் போதும், நான் அனுபவித்தால் போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் கொடுத்தனா போதும், நான் வாழ்ந்தா போதும், நானும் என் குடும்பம். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. நான் ஒருத்தருக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னேன். என்னால ஒருத்தருக்கும் தலையிடி இல்லை, நானும் கத்தர் எனக்கு தந்த குடும்பம். அதை கேட்கும் போது ஒருவேளை இது ஆவிக்குரியது போல தோன்றினாலும் இது தேவ வார்த்தையின்படி சரியானது அல்ல. ஆவிக்குரிய தோற்றம் அளிக்கிறது எல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனால் வசனத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின்படி இருக்கிறது எல்லாம் ஆவிக்குரியவைகள் தான். ஆவிக்குரியவைகள் தேவ வார்த்தையிலிருந்து தோன்ற வேண்டும், தோற்றம் அளிக்க வேண்டுமே ஒழிய ஆவிக்குரிய தோற்றத்தில் இருந்து நாம் வேதத்து வசனத்துக்குள்ள போக முடியாது. இட் இஸ் ராங். சோ நட்சத்திரம் என்ன செய்தது? சாஸ்திரிகளை ஆனந்த சந்தோஷம். நான் சொன்னேன் கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம், தேவன் நம்மளை எதிர்த்தாரு. நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல மற்றவர்களுடைய சந்தோஷமான வாழ்வுக்கு, மற்றவர்கள் வாழறதுக்கு, மற்றவர்கள் நல்லா இருக்குது, நாம் எந்த விதத்தில் ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கோமா? மற்றவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ண போகும்போது நாம் சில நேரங்களில் சிலவற்றை இழக்க வேண்டி வரும். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மாண்டது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் தராது என்று யார் சொன்னது? இந்த நான் என்கின்ற இந்த எண்ணங்கள் மாண்டால் ஒளிய கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வாரது அரிது அரிது அரு. இதயங்கள் திறக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள பரிவேற்று. மரியாதை ஒரு பட்டையை ஊடுருவி போடும். அங்கே சொல்லப்பட்ட பட்டயம் ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை மரணம். ஆனா நான் இங்கே சொல்லுகிற பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்கின்ற பட்டயம். அந்த வார்த்தை என்கின்ற பட்டயம் நம்முடைய இருதயத்தை ஊடுருவட்டுமே. நமக்குள்ள சில சத்திர சிகிச்சைகள் நடக்கிறது நல்லது. நான் சுகமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, நான் ஆவிக்கு ஒரு பிரகாரமாக பேசுகிறேன், விளைவு என கருமானவர்களே, மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க ட்ரை டு ஹெல்ப். இதை நீ அறியேன், நான் இதை அறியேன், எனக்கு தெரியாது, நான் தலையிட மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் அப்படின்னு இருப்பாயா? இருந்தால் நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீ உனக்காக வாழ்றவனாக இருப்பாய். ரெண்டு. மூணாவது, உனக்கும் ஒரு நெருக்கம் வரலாம், அப்பொழுது உனக்கும் உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லாம போகலாம். யாருக்கு தெரியும்? இன்றைக்கு இருக்கிற இந்த சுகமும் பலமும் வசதியும் வாய்ப்பும் என்றைக்கும் நமக்கு இருக்கும் என்பதுக்கு என்ன உத்தரவாதம்? We have no any guarantee in our life. ஆகவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த வசதி, வாய்ப்பு, திறமை, பலம், சுகம் இவைகளை வைத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு நட்சத்திரம் போல மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் பக்தி விடுத்தடைய கத்தரை தேட அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது இருக்கும். இந்த சில பேர் என்ன சொல்லுவா தெரியுமா? என்னோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா? ரைட், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
கடைசியில் நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் சொல்றேன், நிறுத்துங்க, ஜெபிக்காது. ஹலோ, இதெல்லாம் ஒரு சரியான பக்தி அல்ல பிள்ளைகளே. வார்த்தையினால் அல்ல, சொல்லுங்க, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்புற கடவுள். நான் ஜெபிக்கின்ற அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் ஒன்று உதவி செய்ய மாட்டேன், வேற யாரையாவது அனுப்பி உதவி செய்யும். இலங்கைக்கு நாம ஜெபிக்கிறோம் பாருங்க, அதான் சொல்றேன் கேளுங்க. அந்த ஜனங்களுக்கு நாம உதவி செய்யாட்டா நாம ஜெபிக்காம இருக்கிறது நல்லது. நல்ல ஜெபிக்கணும், உதவி செய்யும், உதவி செய்யணும், ஜெபிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜெபிக்கணும், அறிவிக்கணும், ஜெபிக்கணும். நான் உள்ளே இருந்து இயேசுவை ஆத்துமாக்களை தாரம் சொன்னா முகத்தை பிரிச்சு ஆண்டவர் ஆத்துமாக்களை கூட்ட முடியாது. ரட்சிக்கிறது கர்த்தது, உண்மைதான், சரி, ட்ரூ, பட் we have to do, we have to act. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் தேவன் தான் செய்ய வேண்டியதில் ஒருபோதும் தவற மாட்டார். ஆகவே தயவு செய்து நான் சொன்ன மூன்று முக்கிய குறிப்புகளை வச்சுக்கொள்ளுங்க மனதில். இஃப் யூ வாண்ட் டு பி எ ஸ்டார் ஃபார் கிறிஸ்ட், நீ கிறிஸ்துவுக்கு பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டுமா இருந்தால், அல்லது தானியில் சொல்லப்பட்டிருக்கபடி என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நான் சொன்ன மூன்று குறிப்பை மறந்துடா. ஒரு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. கரைப்படுகிறதுக்கு இடம் கொடுக்க, இந்த வாழ்க்கை கரைப்படுதல். நம்பர் டூ, மற்றவர்களை கிறிஸ்துவனை நடத்து. நம்பர் த்ரீ, மற்றவருடைய சந்தோஷ வாழ்வு. இது உலகத்தில் உதவி செய்ய யூ கேன் பி எ ஸ்டார். திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் யுவர் டுடே. சால்யூல் ஸ்டார்ட் பிளேஸ். தாவது அவர்களை திருப்பமா தயவு செய்ய.